திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகம பிரமாணங்களுடன் சிவாலய வழிபாட்டு முறை. வழங்குபவர் புளித்தலை சிவஸ்ரீ ஆனந்த் ஈசான சிவாச்சாரியர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கண்மிதப்பில் அணைந்த விழா நடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் யுகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வண்ணின் மொழி கேட்கும் பரமனை வண்ணனன் மலரான் பல தேவரும் கண்ணனும் அரியான் கடம்பந்துரை நன்னனம் வினயாயின நாசமே நூலால் நன்றா நினைமின்கள் நோய்கட பாலானைந்துடன் ஆடும் பரமனார் காலால் ஊன்றுகந்தான் கடம்பந்துரை மேலானாம் செய்த வல்வீனை வீடுமே. திருச்சிற்றம்பலம் மெய்யன்பர்களே, பக்த பெருமக்களே, உலகெங்கிலும் வாழக்கூடிய சைவ பெருமக்களே, உங்கள் அனைவரையும் மனமொழி மெய்களாலே வணங்கி எல்லாமல்ல உமையொருபாகனுடைய பரிபூர்ண திருவருளாலும் பரம குருநாதரனுடைய பரிபூர்ண குருவருளாலும் இந்த மாலை பொழுதிலே சிவாலய வழிபாட்டு முறை என்ற தலைப்பிலே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சிவனடியார் பெருமக்களோடு சிவாகம கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சியை அடைகின்றோம். நமது பாரத தேசமானது பழம்பெரும் தேசம். இந்த பூமியிலே அப்படி இருக்கக்கூடிய இந்த பாரத தேசம் பண்பாட்டிலே உலக அனைத்திற்கும் ஒரு முன்னோடியாக திகழ்கின்றது என்று சொன்னால் அது மிகையல்ல. பக்தி, ஞானம், வைராக்கியம் முதலானவைகளுக்கெல்லாம் வேறாக இருக்கக்கூடியது நமது பாரத தேசம். அப்படி இந்த பாரத தேசத்திலே பல கோடி ஆண்டு கணக்காக பல ஆன்மாக்கள் இங்கே தோன்றி இந்த புண்ணிய பூமியிலே தங்களது வாழ்க்கையை நடத்தி எல்லாமல்ல பரம்பொருளாகிய சிவபெருமானுடைய திருவடியை பலகாலம் நினைந்து உருகி அடைந்துள்ளனர். அந்த வகையிலே நமது பாரத தேசத்தினுடைய சமயங்களிலெல்லாம் சிறந்ததாக விளங்கக்கூடியது சைவ சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதுசார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்து ஓதிய சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே என்றெல்லாம் நமது சைவ சமயத்தினுடைய பெருமையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சைவ சமயத்திற்கு மேலான சமயம் வேறு சமயமே இல்லை. இந்த சைவ சமயமே சமயங்களுக்கெல்லாம் மேலானதாக இதனை சொல்லும் பொழுது சமயாதீதம் என்று சொல்வார்கள். இந்த சமயங்களுக்கெல்லாம் பொதுவாக ஆதாரமாக விளங்கக்கூடியவைகள் நூல்கள். அந்த நூல்களினாலே இந்த சைவ சமயத்திற்கு பெரும் சிறப்பு உண்டு. மற்ற சமயங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் பசு நூல்கள் என்று ஆன்மாக்களினாலே செய்யப்பட்ட நூல்களாக விளங்குகிறது. ஆனால் இந்த சைவ சமயத்திற்கு மட்டுமே நூல்கள் வேத சிவாகமங்கள் இந்த சைவ சமயத்தினுடைய ஆதாரமான நூல்கள். இந்த வேத சிவாகமங்கள் பதியாகிய பரமேஸ்வரனாலே அருளப்பட்டவை. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல், அது இறைவனாலே அருளப்பட்டதனாலே பதியாகிய பரமேஸ்வரனாலே அருளப்பட்டதனாலே அதற்கு பதிநூல்கள் பதிவாகியம் என்று அதனை சொல்லுவார்கள். இந்த வேதமோடு சிவாகமம் ஆகிய இந்த நூல்கள் ஆன்மாக்களுக்கு தர்மம் அர்த்தம் காமியம் மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற வகையிலே வாழ்க்கை முறையை அமைத்திருக்கின்றன. மற்ற சமயங்களிலெல்லாம் தர்மம் அர்த்தம் காமியம் என்று மூன்று நிலைகளை கடந்து மோட்சமாகிய நிலை என்று ஒன்றை சொல்லும். அவைகளெல்லாம் மோட்சமா என்று சொன்னால் அவைகளெல்லாம் மோட்சம் அல்ல. ஏனென்றால் அவைகளெல்லாம் பசுக்களாலே காட்டப்பட்ட நிலைகள் மட்டுமே, நெறி மட்டுமே. ஆனால் நமது சைவ சமயத்தில் மட்டுமே சிவபெருமானே அந்த மோட்ச நெறியாகிய அறம்பொருள் இன்பம் வீடு என்று இந்த வேத சிவாகமங்களை அருளியுள்ளார். இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலை, மொட்டு மலர் காய் கனி என்ற வகையிலே. அவ்வாறு இருக்கையிலே இன்றைய கல்வி முறைகள் எல்லாம் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கிலே முதலிலே இருக்கக்கூடிய அறத்தையும் சொல்லித்தருவதில்லை, இறுதியிலே இருக்கக்கூடிய வீடு பேராகிய மோட்சத்தை பற்றியும் சொல்வதில்லை. இன்றைய கல்வி முறைகளிலே இருப்பது பூராவும் முழுதும் பொருள் மற்றும் இன்பம், பொருளை சம்பாதிப்பது எவ்வாறு அதனாலே இன்பத்தை துய்ப்பது எவ்வாறுங்கிறது மட்டுமே சொல்லக்கூடிய நூல்களாக கல்வியாக இன்றைய கல்வி முறை அமைந்திருக்கிறது. ஆனால் நமது வேத சிவாகமம் முதலான சைவ சமயத்தின் அடிப்படையான நூல்களிலே தர்மம் அறமானது எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு ஆன்மாவானவன் எவ்வாறு வாழ்க்கையை நடத்த வேண்டும், ஒவ்வொரு விஷயத்திற்கும் இங்கே ஒரு முறையானது சொல்லப்பட்டது. வாழ்க்கையை எவ்வாறெல்லாம் நடத்த வேண்டும் என்று இந்த பாரத தேசத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு என்றால், யுத்தமாக இருந்தாலும் அதற்கு ஒரு தர்மம் உண்டு. மாலை 6 மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யுத்தம் செய்யக்கூடாது என்பார்கள். யுத்தத்திலே பெண்கள், வயோதிகர்கள், குழந்தைகள், பசுக்கள் மற்றும் வேதம் முதலானவைகளை கற்ற அந்தணர்கள் இவர்களை, இவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் தரக்கூடாது என்பதெல்லாம் நமது பாரத நாட்டிலே அரசர்களாலே பின்பற்றப்பட்டு வந்த சாஸ்திரங்கள், இவைகளெல்லாம் கடைபிடித்தே யுத்தங்கள் கூட நடைபெற்றன. அதே போல சூரிய உதயத்திற்கு பிறகுதான் யுத்தம் ஆரம்பமாகும். எதிராளியினே கையிலே ஆயுதங்கள் இல்லை என்றால் தாக்கக்கூடாது என்பார்கள். நிராயுத பாணியா இருந்தா தாக்கப்படாது அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு யுத்தமாக இருந்தாலும், சண்டை போட்டாலும் அதுக்கு ஒரு தர்மம் இருக்கும். அப்பேற்பட்ட சாஸ்திரங்கள் நமது பாரத தேசத்தினுடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது. அவைகளெல்லாம் அந்த தர்மமான முறையிலே ஒருவன் பொருளை சேர்க்க வேண்டும், அந்த பொருளை கொண்டு அளவான இன்பத்தை துய்க்க வேண்டும், அந்த பொருளை தன் பொருட்டு மட்டுமல்லாது பிறர் பொருட்டும் மேலும் தெய்வ காரியங்களுக்கும் அந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்றும், அந்த பொருளானது நிலையற்றது என்பதை உணர்த்துவதாகவும் கல்வி முறை அமைந்தன. ஒருவனுடைய வாழ்க்கை முடியும் பொழுது அவனால் கையிலே எதையும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது என்பதை ஆணித்தரமாக உரைத்தவைகள் நமது பாரத தேசத்திலே தோன்றிய சாத்திரங்கள். அதன் மூலம் வீடு வேற்றிற்கும் மோட்சத்திற்கும் முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த சாத்திரங்கள் பல்வேறு விதங்களிலே உணர்த்தி வந்தன. ஆனால் இடைக்காலத்திலே அந்நியர்களுடைய படையெடுப்பினாலே இந்த கல்வி முறையிலே இருந்து தர்மம் என்று சொல்லக்கூடிய அறத்தையும் இறுதியிலே சொல்லக்கூடிய வீடு பேறு என்று சொல்லக்கூடிய மோட்சம் முதலானவைகளை பற்றிய அரும்பெரும் கல்வி முறைகள் எல்லாம் இவைகளிலே இருந்து நீக்கப்பட்டு பொருளுக்காகவும் இன்பத்திற்காகவும் மட்டுமே இந்த கல்வி என்றும் அதே வாழ்க்கை என்றும் இன்றைய காலமானது ஆகிவிட்டது. இப்பேற்பட்ட இந்த காலத்திலே நமது சைவம்.org என்று சொல்லக்கூடிய நமது அமைப்பானது உலகெங்கிலும் சிவதர்மத்தை, சைவ சமயத்தினுடைய நெறிகளை, பல நூல்களை எல்லாம் தொகுத்து தங்களுடைய இணைய வழியாக அனைவருக்கும் எந்த நேரத்திலும் பயன்பெறுமாறு கொடுத்தும், அதுவும் இப்பொழுது இந்த குறிப்பிட்ட காலத்திலே தினமும் மாலை வேளையிலே திருமுறைகள் விண்ணப்பம் மற்றும் சிவபெருமானுடைய ஞான நூல்களை எல்லாம் உலகெங்கிலும் இருக்கக்கூடியவர்கள் நேரவையிலே காணும் பொருட்டும் அதைத் தொடர்ந்து பிறகெல்லாமும் எப்பொழுது வேண்டுமானாலும் அவைகளை கேட்டுக்கொள்ளலாம் என்ற வகையிலே செய்திருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியது, பெரும் பாராட்டிற்குரியது. அவர்களுக்கு எல்லாமல்ல நமது பாலபுஜாம்பிகை உடனாகிய கடம்பவனேஸ்வர பெருமானுடைய பரிபூர்ண திருவுருள் உண்டாக வேண்டும் என்று மனமொழி மெய்களாலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இது போன்ற அவர்களுடைய செயல்கள் இனி இருக்கக்கூடிய காலத்திலே மிகவும் தேவை. அந்த வகையிலே இந்த மனிதனானவன் ஒரு உயிரானது உயர்வு பெற வேண்டும் என்றால் ஞானம் பெற வேண்டும். ஞானத்தை பெற்றால்தான் உயிரானது உயர்வு பெற முடியும். அந்த ஞானத்தை வழங்கக்கூடிய நூல்கள் வேத சிவாகமம் முதலான நூல்கள். மனித பிறவி பெற்றவர்களுக்கு இந்த வேத சிவாகமம் ஆகிய நூல்கள் எல்லாம் பயன்பெறும். ஆனாலும் பரமேஸ்வரன் கொண்ட, சிவபெருமான் கொண்ட தனிப்பெரும் கருணை எல்லா உயிர்களிடத்திலும் சிவபெருமான் கொண்ட கருணையின் வண்ணமாக அபுத்திபூர்வ புண்ணியம், புத்திபூர்வ புண்ணியம் என்று ஆன்மாக்களை தங்களுடைய வினைக்கு ஏற்ப கேவல நிலையில் இருந்து சகல நிலைக்கு உயர்த்தி, சகல நிலையில் இருந்து பெத்த நிலைக்கும் பெத்த நிலையில் இருந்து முத்த நிலைக்கும் உயர்த்துவது சிவபெருமானுடைய பெருந்தருணை இன்றி வேறில்லை. அவ்வாறு உயிர்களை சிவபெருமான் உயர்த்தும் பொழுது எவ்வாறு உயர்த்துகின்றார் என்று பார்த்தோமேயானால் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். வேதாரண்யம் என்ற க்ஷேத்திரம், அங்கே விளக்கு சிவபெருமானுடைய, வேதபுரீஸ்வரருடைய திருமறைக்காளருடைய சன்னதியிலே விளக்கானது எரிந்து கொண்டிருக்கின்றது. இரவு பூஜைகள் எல்லாம் முடித்து அர்ச்சகர்கள் கோவிலை எல்லாம் திருநடை சாற்றிவிட்டு சென்று விட்டார்கள். அங்கே திருக்கோயிலே இருக்கக்கூடிய எலியானது அந்த விளக்கிலே இருக்கக்கூடிய நெய்யை குடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினாலே அந்த விளக்கிலே இறங்குகின்றது. அவ்வாறு அந்த விளக்கிலே வரும்பொழுது நெய்யை குடிக்க முயற்சிக்கையிலே அதுவரை தூண்டப்படாமல் சற்று அணைந்து போகும் என்ற நிலையில் இருந்த அந்த விளக்கு இந்த எலியானது நெய்யை குடிக்க முயற்சிக்கையிலே இந்த எலியினுடைய மூக்கிலே சற்று சுட்டவுடன் அந்த திரியானது தூண்டப்பட்டு அந்த தீபமானது பிரகாசமாக எரிந்தது. அணையக்கூடிய தீபம் எலியினுடைய ஒரு சிறு பிரயத்தனத்தினாலே தூண்டப்பட்டு அந்த ஒளியானது அந்த கர்ப்பகிரகம் முழுவதும் மறைக்காடரனுடைய சன்னதியிலே நிறைந்ததாலே இது அபுத்திபூர்வமாக அந்த எலிக்கு நிகழ்ந்தது. அவ்வாறு நடந்ததனாலே அடுத்த பிறவிலே அந்த எலி மகாபலி சக்கரவர்த்தியாக, ஒரு அரசனாக இந்த மண்ணிலே அவதரித்தது. இதே போல சிலந்தியாக திருவானை காவலிலே ஜம்புநாதரனுடைய மேற்பகுதியிலே கூடு கட்டியிருந்த அந்த சிலந்தி அடுத்த பிறவிலே கோச்சங்க சோழன் என்ற பெயரிலே சோழ மன்னனாக வந்து 72 மாடக் கோயில்களை எல்லாம் அமைத்து சிவபெருமானுடைய பரிபூர்ண திருவருள் இந்த தேசமெங்கும் பரவுவதற்கு காரணமாக அந்த புண்ணியமானது அமைந்தது. இதுவும் அபுத்திபூர்வமான புண்ணியம். அதன் பிறகு காலை கடம்பர், மதிய சொக்கர், அந்தி திரியங்கோயிலாளர் என்று சொல்லக்கூடிய சோழ தேசத்திலே இருக்கக்கூடிய மூன்று தலங்களிலே அந்தி வேளையிலே தரிசிக்கக்கூடிய தலமாக இருக்கக்கூடிய திரு ஈங்கோய் மலையிலே அங்கே ஓர் மரகத லிங்கமானது மரகதாஜலேஸ்வரரானவர் இருக்கின்றார். அவருக்கு அருகிலே ஓர் புளிய மரமானது விளங்குகிறது. அந்த புளிய மரத்திலே ஓர் தேன் கூடு. அந்த தேன் கூட்டிலே தேனீக்கள் எல்லாம் தேனை சேகரித்து வைத்திருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய ஒரு குரங்கானது அந்த தேனை ருசி பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அந்த தேன் கூட்டை தனது கையினாலே கலைக்கிறது. அது கலைத்த அடுத்த மாத்திரத்திலே அந்த தேனீக்கள் எல்லாம் அந்த குரங்கை கொட்ட ஆரம்பித்து விட்டன. தேனீக்கள் கொட்டியவுடன் அந்த வலி தாங்க முடியாமல் கையில் எடுத்த தேனோடு மரத்திலிருந்து வெகு வேகமாக இறங்கி வருகிறது குரங்கு. இறங்கும் பொழுது அந்த கையிலே வலி ஏற்படுத்தின தேன்கள் தேனீக்கள் கொட்டியதாலே ஏற்பட்ட வலி காரணமாக அந்த கையை உதறுகிறது. அந்த உதறிய ஒரே உதறிய பொழுது ஒரே ஒரு தேன் துளி அந்த மரகத லிங்கத்தின் மேலே படுகின்றது. அதை சிவபெருமான் தேன் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்கிறார். அடுத்த பிறவியிலே அந்த குரங்கிற்கு சுப்பிரமன் என்ற மன்னனாக அந்த குரங்கானது பிறக்கிறது. அதே சோழ தேசத்திலே சுப்பிரமனாக அந்த மன்னனாக வந்து அதே மலையிலே இருக்கக்கூடிய திரு ஈங்கோய்நாதருக்கு ஒரு கால் அபிஷேகம் பூஜைகள் எல்லாம் செய்விக்க எண்ணி வரும்பொழுது அந்த தேன் அபிஷேகத்தை செய்யும் பொழுது அந்த முற்பிறவியுடைய ஞாபகமானது அந்த மன்னனுக்கு ஏற்பட்டு அந்த மரகதாஜலேஸ்வர பெருமானுக்கு பல்வேறு விதங்களிலே சிவபுண்ணியங்களை எல்லாம் செய்து கோவிலிலே வழிபாடுகள் எல்லாம் நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ததாக ஸ்காந்த மகாபுராணத்திலே வரக்கூடிய மரகதாஜல மான்மியமானது குறிப்பிடுகிறது. அவ்வாறு நாம் அபுத்தி பூர்வமாக செய்யக்கூடிய புண்ணியங்களினாலே, அதாவது நமக்கு தெரியாமல் செய்த ஒரு சிவபுண்ணியத்தினாலே, அடுத்த பிறவியிலே நாம் தெரிந்து சிவபுண்ணியத்தை செய்வதற்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதுதான் சிவபெருமானுடைய பெருந்தருணை. இப்பொழுது நாம் மனித பிறவியை எடுத்திருக்கின்றோம். இதிலே எது சரி எது தவறு என்று சொல்வதற்கு இந்த சைவ சமயத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு, சைவ சமயத்தை தெரிந்து கொள்வதற்கு சிவபெருமானாலே ஏராளமான நூல்கள் நேரடியாகவும் அதிஷ்டானமாகவும் அருளப்பட்டன. 4 வேதங்கள், 28 ஆகமங்கள், 207 உபாகமங்கள், இது மட்டுமல்லாமல் எத்தனையோ ஸ்தலங்களினுடைய சிவபுராணங்கள், 18 புராணங்கள் மற்றும் இன்னும் எத்தனையோ புராணங்கள், நூல்கள், அருளாளர்களுடைய பன்னிரு திருமுறைகள், தேவாரங்கள் முதலான நூல்கள் மற்றும் சந்தான ஆச்சாரியர்களாலே செய்விக்கப்பட்ட அருளப்பட்ட மெய்கண்ட சாத்திரங்கள் முதலான நூல்கள், இன்னும் இந்த சைவ சமயத்திற்கு ஆதாரமான நூல்கள் என்று சொல்வோமேயானால் எல்லையற்றது. எத்தனையோ நூல்கள் இருக்கு, அதுக்கு எல்லாருக்கும் இந்த பிறவி போராது. இத்தனை நூல்கள் கிடைத்தும் இவைகள் எல்லாம் சொல்லக்கூடியது ஒரே ஒரு பொருளைத்தான், பரம்பொருளாகிய பதியாகிய பரமேஸ்வரன் சிவபெருமான் தான். அவர்கள் அவர் சிவபெருமான் ஒருவரே இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்பதை சொல்வதற்கு இத்தனை நூல்கள் பலகாலும் உணர்ந்தவர்களாலும் சொல்லப்பட்டது. இத்தனை நூல்கள் இவைகள் எல்லாம் நமக்கு கிடைத்தும் நாம் சிவபெருமானுடைய திருப்படியை அடையவில்லை என்றால் நாம் ஏதோ தவக்குறைவோடு இருக்கின்றோம் என்று அர்த்தம். ஆனாலும் அந்த தவங்களை எல்லாம் பெருக்குவதற்கோசரம் பெருக்கும் பொருட்டு இந்த சிவபெருமானுடைய திருவருளை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கு, சிவபெருமானுடைய அருளை பெற்று இந்த வீடு வேற்றை அடைவதற்கு சிவபெருமானாலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று 4 பாதங்களை உடைய சிவாகமங்கள் உபதேசிக்கப்பட்டன. உடலாலே இறைவனுக்கு தொண்டு செய்தல், உடலாலும் உள்ளத்தாலும் சிவபெருமானுக்கு தொண்டு செய்தல், உடலாலும் உள்ளத்தாலும் நம்முடைய மூச்சையும் கொண்டு சிவபெருமானுக்கு தொண்டு செய்தல், உடல் பொருள் ஆவி இவை அனைத்துமே சிவபெருமானுக்கே அர்ப்பணித்து சிவபெருமானிடத்தே ஞானமே உருவாகிய சிவபெருமானிடத்திலே 2.5 கலத்தல், இவ்வாறு சரியை கிரியை யோகம் ஞானம் என்று 4 பாதங்களோடு கூடிய சிவாகமமானது சிவபெருமானாலே உபதேசிக்கப்பட்டது. இந்த சிவாகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழியிலே தீட்சை முதலானவைகளை பெற்று, சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை முதலான தீட்சைகளை எல்லாம் பெற்று, அந்தந்த தீட்சைக்கு தகுந்த சிவப்பணிகளை எல்லாம் செய்து, சமய தீட்சை பெற்று குருநாதர் இடத்திலே பஞ்சாட்சரமாகிய மகாமந்திரத்தை உபதேசம் பெற்று, தினமும் காலையும் மாலையும் இன்னும் எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்து ஜபித்து இந்த பிறவியாகிய நோயை தீர்க்கும் வண்ணமாக அடுத்த நிலையாகிய விசேட தீட்சைக்கு செல்ல வேண்டும். அந்த விசேட தீட்சையிலே குருநாதரனுடைய திருவருளாலே, திரு குருநாதரனுடைய திருக்கரங்களினாலே சிவலிங்கத்தை பெற்று சிவபூஜையை புரிதல், அதற்கு ஆன்மார்த்த பூஜை என்று பெயர். எல்லோருக்கும் இந்த ஆன்மார்த்த பூஜையை செய்யலாம், தீட்சை பெற்று செய்ய வேண்டும், விசேட தீட்சை பெற்று செய்ய வேண்டும். காலை மாலை இருவேளைகளிலும் சைவ அனுஷ்டானங்களை செய்து பஞ்சாட்சர மந்திரங்களை ஜபித்து அதன் பின்னே சிவபெருமானுக்கு பூஜையை செய்ய வேண்டும், சிவபூஜையை செய்ய வேண்டும். இந்த சிவபூஜைக்கு மேலான புண்ணியம் இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. அப்பேற்பட்ட புண்ணியம் சிவபூஜை. துர்லபம் பிராப்திய மானுஷ்யம் ஏ அர்ச்சயந்தி சதாசிவம் என்று சொல்லும் சாஸ்திரம். கிடைத்தற்கரிய மனித பிறவி, அதிலே சிவபூஜை செய்யவில்லை என்றால் இந்த பிறவியினாலே பிரயோஜனமில்லை. உண்ணும் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் என்று திருநாவுக்கரசு பெருமான் சொல்வார். நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி தினமும் சிவபெருமானுக்கு நான்கு மலர்களையாவது பறித்து இட்டு அதன் பிறகு உண்ண வேண்டும். அட்டமாமலர் சூடும் வாட்போக்கியார், எட்டு பூ போட்டா சிவபெருமானுடைய திருவருளை பெறலாம் அப்படின்னு சொல்றார் ஒரு இடத்துல நாவுக்கரசு பெருமான். அதே போல ஓட்டை மாடத்தில் ஒன்பது வாயிலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாடி வந்து நான் மலர் தூவிடில், எட்டு பூ போட வேண்டாயா, நாளை நாலு பூ போட்டா போறோம், நாடி வந்து நான் மலர் தூவிடில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூரீசனே அப்படிங்கிறார் இன்னொரு இடத்துல. எவ்வளவு எளிமையான தன்மை சிவபெருமானுக்கு, எளிவந்த விரான் அப்படிங்கிறோம் அதனாலதான் சிவபெருமான். அப்படி இந்த பிறவியிலே சிவபெருமானை அர்ச்சிக்கவில்லை என்றால் இந்த பிறவி எடுத்து பிரயோஜனம் இல்லை. பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே, மீண்டும் பிறந்து பிறந்து இறப்பதே நமக்கு தொழிலாக சென்று விடும். சிவபெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்றால் அவருடைய அவரை நினைந்து பூஜிக்க வேண்டும். அவ்வாறு ஆன்மார்த்த பூஜையை நாம் செய்கின்றோம். இவ்வாறு செய்கின்ற ஆன்மார்த்த பூஜை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நலம் பெற வேண்டும் என்றும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் சர்வ பிராணி ஹிதாவகம், எல்லா பிராணிகளுக்கும் நன்மை உண்டாக வேண்டும் என்ற சங்கல்பத்திலே செய்யக்கூடியது பராத்த பூஜை என்று ஆலயங்களிலே சிவபெருமானை பூஜித்தல். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஆலயம் இருக்கும். நம்மளுடைய வீட்டுல எல்லாத்துலயும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பூஜை ரூம் இருக்கு. அந்த பூஜை ரூம்ல உட்கார்ந்து நம்ம சிவ பூஜை பண்றோம், தெய்வங்களை பூஜை பண்றோம். அதுபோல ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் ஊரினுடைய நன்மைக்காகவும் அனைத்து ஜீவராசிகளினுடைய நன்மைக்காகவும் இறைவனை பூஜித்தல் அப்படிங்கிறதான் கோவில். கோ அப்படின்னா அரசன், இல்லைன்னா அவருடைய வாழக்கூடிய இடம். சிவபெருமான் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறார், பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறார், அவர் இல்லாத இடமே இல்லை. பிரபஞ்சத்தை கலந்தும் கடந்தும் இருக்கிறார் சிவபெருமான். அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானை கோவில்ல பூஜிப்பது ஏன் அப்படின்னா, மாட்டினுடைய உடம்பு பூரா பாலானது இருந்தாலும் அது மடியில தான் கறக்க முடியும். அப்படி சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு உரிய இடங்களிலே திருக்கோவில் ஒரு முக்கியமான இடமாக திகழ்கின்றது. செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டா அம்மலம் கழுகி அன்பரோடு மருகி மாலர நெய்யமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொடுமே என்று சிவஞான போதம் குறிப்பிடுகிறது. சிவபெருமானுடைய ரூபமாகவே விளங்கக்கூடியது ஆலயம். நமது நாயன்மார்கள் எல்லாம் குருபக்தி, லிங்கபக்தி, குருலிங்க ஜங்கம பக்தி என்று தனது குருவை சிவமாக எண்ணி வாழ்ந்திருக்கின்றார்கள். லிங்கபக்தி சிவபெருமானுடைய ஆலயத்தையும் சிவபெருமானுடைய வடிவத்தையும் சிவலிங்கத்தை சிவமாக எண்ணி பூஜித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கின்றார்கள். அதனை கடந்து குருலிங்க ஜங்கம பக்தி, அடியார் பெருமக்களை எல்லாம் சிவபெருமானுடைய அடியார்களாகிய திருநீரும் உருத்ராக்கமும் அணிந்த அடியார்களை எல்லாம் அவர்களுடைய திரு வேடமே சிவவேடமாக பாவித்து அவர்களை சிவபெருமானாக பாவித்து சிவபூஜை புரிதல், இவைகள் எல்லாம் பெரிய புராணத்திலே விரிவாக காண கிடைக்கின்றன. படமாட கோவில், நடமாட கோவில் என்று திருமூலர் இரண்டு விதமாக சொல்வர். படமாட கோவில் என்பது ஆலயம், நடமாட கோயில் என்பது சிவபெருமானுடைய அடியவர்கள். சிவபெருமானுடைய கோவிலிலே பூஜை செய்தால் அது சிவபெருமானுக்கு நேரே அவருக்கு மட்டுமே போகும், சிவபெருமானுடைய அடியார்களுக்கு போகாது. ஆனால் நடமாட கோவிலாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடியார்களுக்கு பூஜித்து, அடியார்களுக்கு அமுதளித்து, அடியார்களுக்கு உண்டான உபச்சாரங்களை எல்லாம் செய்தால், மாகேஸ்வர பூஜை முதலானவைகளை எல்லாம் செய்தால், அவற்றினாலே அது சிவபெருமானுக்கும் திருப்தி அடையும், அந்த அடியாருக்கும் திருப்தி அடையும் என்று திருமந்திரம் குறிப்பிடுகிறது. சிவாகமங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடியது சிந்தியாகமம். அந்த சிந்தியாகமத்தினுடைய உபாகமம் அசிந்திய விஸ்வ சாதாக்கியம் என்று ஒரு உபாகமம். அந்த உபாகமத்திலே புண்ணிய விதி, புண்ணிய நிர்ணய விதி என்று இரண்டு படலங்கள் உண்டு. எவைகளெல்லாம் சிவ புண்ணியங்கள் என்பதை எடுத்து உரைக்கக்கூடியது அந்த புண்ணிய விதி மற்றும் புண்ணிய நிர்ணய விதி என்ற குறிப்புகள். அந்த புண்ணிய விதி புண்ணிய நிர்ணய விதியிலே சிவபெருமானுக்கு இசைவது, சிவபெருமானுடைய அடியார்களுக்கு என்னென்ன செய்தால் என்னென்ன பலன்களை அடையலாம் என்பதை எல்லாம் விரிவாக குறிப்பிட்டிருக்கின்றது அந்த ஆகமங்களில். அப்படி பொதுவாக இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் புண்ணியம் என்று பெயர். நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தீமைகள் எல்லாம் பாவம் என்று பெயர். ஒரு புண்ணியம் செய்தோமே ஆனால் அதற்கு உண்டான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அதே போல ஒரு துன்பத்தை மற்றவர்களுக்கு செய்தோமே ஆனால், பாவத்தை செய்தோமே ஆனால், அதற்கான துன்பத்தை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். அந்த புண்ணிய பாவ அனுபவத்திலிருந்து நாம் தப்பவே முடியாது. அப்ப புண்ணியத்தை அதிகமா செய்திருந்தால் சொர்க்கத்துக்கு போவோம், பாவத்தை அதிகமா செய்திருந்தால் நரகத்துக்கு போவோம். இதுதான் சாஸ்திரங்கள் சொல்றது. எனக்கு புண்ணியமும் நரகத்துக்கும் போகக்கூடாது, அதே போல சொர்க்கத்துக்கும் போகக்கூடாது, இதை ரெண்டையும் கடந்து சிவலோகத்துக்கு போகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா சிவ புண்ணியங்களை செய்ய வேண்டும். ஏன்னா மற்ற புண்ணியங்கள் எல்லாம் பசு புண்ணியம்னு சொல்லுவோம், ஆனா சிவபெருமானை நோக்கி சிவபெருமானுக்கும் சிவபெருமானுடைய அடியார்களுக்கும் செய்யக்கூடிய அவைகளை நோக்கி செய்யக்கூடிய புண்ணியங்கள் பதி புண்ணியம் சிவ புண்ணியம்னு பேர். இது நேரா சிவலோகத்துக்கு இந்த ஆன்மாவை அழைத்து செல்லக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த சிவ புண்ணியங்கள். வானாடர் காணாத மண், தேவர்கள் எல்லாம் வாழும் இந்திரன் முதலானவர் வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாம் வேண்டாம் என்று மாணிக்க வாசகர் முதலான பெருமக்கள் எல்லாம் கேட்கின்றனர். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், சொர்க்கம் எல்லாம் வேண்டாம் எனக்கு, எனக்கு நேரா சிவபெருமானே உன்னுடைய சிவலோகத்திலே இடம் கொடு, உனக்கு அருகில் இடம் கொடு, உன்னில் என்னை சேர்த்துக் கொள் என்றுதான் அடியார் பெருமக்கள் எல்லாம் கேட்கின்றார். ஆக இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்றவாறு இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் தரக்கூடிய பசு புண்ணியங்கள் மற்றும் பாவங்கள் இவைகளை எல்லாம் நீக்கி பரமபதியாகிய சிவபெருமானுடைய திருவருளை பெற்றுத்தரக்கூடிய சிவ புண்ணியங்களிலே மேலான புண்ணியமானது சிவபெருமானுடைய ஆலயத்தை, சிவபெருமானுடைய ஆலயத்திலே சென்று அவரை தினமும் வழிபடக்கூடிய உயரிய புண்ணியம் அந்த சிவ புண்ணியம் சிவாலய தரிசனம். திருமந்திரத்திலே குறிப்பிடுவார், நாடும் நகரமும் நற்திருக்கோவிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடுவின் பாடி பணிவின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வேனே என்று. சிவபெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மூர்த்தி தலம் தீர்த்தம் என முறையாய் தொடங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் கிடைத்திடுமே பராபரமே என்பார் தாய்மானவர் சொல்றார். ஆக வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களிலே ஸ்நானம் செய்து சிவபெரும்பருளை அந்த கோயிலிலே வணங்குவதனாலே ஏற்படக்கூடிய புண்ணியம் அந்த, அதனாலே என்ன கிடைக்கும் என்றால் ஒரு நல்ல குருநாதர் அமைவார். அந்த குருநாதரனுடைய துணையோடு சைவ சமயத்திலே சமயம் முதலான தீட்சைகளை பெற்று சிவபெருமானுடைய சிவபூஜை முதலானவைகள் எல்லாம் செய்து இந்த வாழ்க்கையிலே உரிமை பெறலாம். அப்பேற்பட்ட அந்த சிவபூஜையினுடைய அப்பேற்பட்ட அந்த சிவாலய தரிசனத்தினுடைய சிறப்பை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்ப்போமா? சிவபெருமானுடைய தரிசனத்திற்கு செல்லக்கூடிய செல்லும் பொழுது குளித்துவிட்டு செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு. திருநீறு ருத்ராட்சம் முதலான சிவ வடிவத்துடன் சிவ வேடத்துடன் செல்ல வேண்டும். உள்ளும் புறமும் சிவபெருமானை நினைக்க வேண்டும். வெளியிலே திருநீறு ருத்ராட்சம் முதலானவைகளை அணிந்து கொண்டு உள்ளுக்குள்ளே சிவபெருமானுடைய சிந்தனை முதலானவைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது. உள்ளும் புறமும் அதற்கு பேர் அவவேடம் என்று பேர். தவவேடம் என்றால் உள்ளே சிவபெருமானை தியானித்தும் சிவபெருமானிடத்திலே உள்ளந்து கொண்டும் வெளியிலே அவருடைய திருநீற்றையும் உருத்ராக்கத்தையும் அணிந்து கொண்டு சிவ வேடத்துடன் அந்த சிவாலயத்தை அடைய வேண்டும். அந்த சிவாலயத்தை அடைவதற்கு முன்னே அந்த நகரத்திற்குள்ளே நாம் உள்ளே பிரவேசிக்கும் பொழுதே தூரத்திலே அந்த சிவாலயத்தினுடைய கோபுரமானது நமது கண்களில் படும். அந்த கண்களிலே கோபுரம் பட்ட உடனேயே நமது இரு கைகளையும் சிரசிற்கு மேலே தூக்கி திரையங்க நமஸ்காரம் என்று சொல்வார்கள். அந்த திருக்கோயிலை நோக்கி நாம் வணக்கம் வணங்க வேண்டும். திரையங்க நமஸ்காரம் என்று பெயர். நாம எத்தனையோ தலங்களை கடந்து போவோம், வேற ஒரு பணியா செல்வோம். அப்படி செல்லும் பொழுது இந்த கோபுரத்தை தரிசனம் செய்தல் இதுவே கோடி புண்ணியம். அதனாலதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்தது. ஆக திருக்கோயிலின் அருகிலே சென்று அங்கே நமது கால்களை எல்லாம் தடுவிக்கொண்டு மேலும் சைவத்திலே உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு கோவிலுக்கு செல்லும் பொழுது ஒரு நமது பண்பாட்டிற்குரிய உடையை அணிந்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் இவைகளெல்லாம் ஒரு முறையாக செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே அது பற்றி ஒரு கட்டுப்பாடு நமக்கு வேண்டும். ஒரு நிறுவனத்திலே பணிபுரிகின்றோம் என்றால் அதற்கு உண்டான ஒரு சில நியமங்களை நாம் கடைபிடிக்கின்றோம். அடையாள அட்டை அணிய வேண்டும், சரியான ஒரு உடையானது அணிய வேண்டும் என்றெல்லாம் ஒரு நிறுவனத்திலே நாம் பணிபுரியும் பொழுது அதுக்கான முயற்சிகளை எல்லாம் நாம் எடுக்கின்றோம். பொருளிலும் இன்பத்திலும் நாட்டம் இருக்கின்றது. அந்த நிறுவனத்திலே வேலை செய்தால்தான் நம்மளுக்கு பொருள் கிடைக்கும் என்ற ஒரு தன்மையிலே அதற்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நாம் செய்கிறோம். ஆனா இந்த தர்மத்திலும் மோட்சத்திலும் நம்மளுக்கு விழிப்புணர்வு இல்லை. சரியா சொல்லிக் கொடுக்கறதுக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு. அப்ப அந்த தர்மத்தின்படி திருக்கோயிலுக்கு செல்லும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி நாம செல்லணும். எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம், நம்ம இல்லங்களிலே நம்ம பெரியவங்கள்லாம் முன்னோர்களுக்கு திதி முதலானவைகள் எல்லாம் இல்லங்களிலோ அல்லது நதிக்கரைகளிலோ புண்ணிய தலங்களிலோ கொடுக்கும் பொழுது அதற்கு உரிய அந்த உடை அலங்காரத்தோடு இருப்பார்கள். வேஷ்டி கட்டிண்டு துண்டை போத்திண்டு துண்டை கட்டிண்டு. அதே போல பெண்கள் உடன் இருக்கிறார்கள் என்றால் புடவை முதலானவைகள் எல்லாம் அவர்களுக்கு தேவையான உடைகளோடு செல்வார். ஆக அது போல நமது பண்பாட்டிற்கு உரிய உடைகளை நாம் அணிந்து கொண்டு அந்த தேவாலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அங்கே சென்று அருகில் சென்றவுடன் மீண்டும் அந்த கோபுரத்தை வணங்க வேண்டும்.